ರತ್ನವಾಣಿ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರತ್ನವಾಣಿ
உங்க பிரச்சனையை சொல்லுங்க தீர்வையுடனே கேளுங்க வெளியே வந்து குரல் கொடுங்க
ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது.
மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து வழங்கும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சக்தி அக்ரி கிளினிக் தலைமை அறிவியல் அலுவலர் பாலசுப்ரமணியன் அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. எல்லா நாடுகள்லயும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரும் பிரச்சனை இருக்கிறது இந்த காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றம் வந்து விவசாயத்துல என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுத்துது?
காலநிலை மாற்றங்கிறது உலகத்துல எல்லா கண்டங்கள்லையும் இல்லை. அதாவது இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அந்த அந்த பிளேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு காலநிலை மாற்றங்கிறது என்னென்னா, சம்மர் இல்லை, அவங்களுக்கு ஃப்ராஸ்ட், பனி.
பனி
வருஷத்தில் 3 மாதம் விவசாயம் பண்ணக்கூடிய ஒருத்தன், அவன் தக்காளி சாசம் இங்கே விற்கிறான். 3 மாதம் தான் அவனால் தக்காளி விட வைக்க முடியும். அவன் தக்காளி சாசம் இங்கே வருது. வருஷம் முழுக்க தக்காளி விளைய வைக்கிற சாசம் நம்ம வெளியே வைக்கல. ஸோ இது வந்து ஒரு இது எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலநிலை மாற்றங்கிறது எங்கே அதிகமாக இருக்குன்னா, அந்த பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கிற நாடுகள் தான் அதிகமாக காலநிலை மாற்றங்களில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. ஒன்று வந்து ஆப்பிரிக்கா, 2வது இந்தியா, 3வது ஆஸ்திரேலியா. இந்த பக்கம் இந்தியாவுக்கு கிழக்கு இருக்க நாடுகள்லையும் பெருசாக அது வந்து புயலில் அழிவு வரும், புயலில் சேதம் வருமே தவிர, வறட்சிங்கிறது வந்து ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மட்டும்தான் இருக்கு. மற்ற இதில் வந்து வறட்சி கிடையாது. அப்புறம் வந்து இந்த பக்கம் மேலே போனால் அரிசோனா அமெரிக்காவில், அந்த ஸ்டேட் வந்து கொஞ்சம் வறட்சி இருக்கும். பட் அவங்க அங்கே விவசாயம் பண்ணுறது இல்லை, அது காடுகளாக தான் இருக்குது. அதனால வந்து அந்த டெசர்ட் வந்து டெசர்ட்டாகவே விட்டுட்டாங்க அதில் வந்து பண்ண. பட் நம்ம டெசர்ட்லேயும் விவசாயம் பண்ணுறோம், தார் டெசர்ட்டில் விவசாயம் நடக்குது. அவ ஏன்னா நமக்கு வந்து அந்த பாப்புலேஷனுக்கு ஏதாவது ஒரு தொழில் வேணும்.
கரெக்டு,
பாப்புலேஷனுக்கு ஏதாவது தொழில் வேணும். எல்லாரும் வந்து கவர்மெண்ட் வேலையோ இல்லை கவர்மெண்ட் ஜாபோ இல்லாட்டி கிடைக்கிற ப்ரைவேட் ஜாபோ எதிர்பார்த்து உட்கார முடியாது. ஏதோ ஒரு தொழில் இருக்கணும். அப்படிங்கும்போது நம்ம டெசர்ட்லேயும் விவசாயம் பண்ணுறோம். இப்போ இந்த காலநிலை மாற்றங்கள் வந்து நமக்கு வந்து அதிகமாக இங்கே மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பெரிய சேதத்தை உண்டு பண்ணுது. எங்கன்னா இந்த ஆப்பிரிக்காலையும் இந்தியாலையும் தான் ரொம்ப இருக்குது. மழை பொய்த்து போகிறது இந்த ரெண்டு இதில் தான், மற்ற இடங்களில் அப்படி போகிறதில்லை. இப்போ அதுக்கு காரணம் வந்து ஆப்பிரிக்காவுக்கு அடுத்து இருக்கிற கடல் பகுதியிலேருந்து நமக்கு வந்து மான்சூன் வந்து உற்பத்தியாகி நமக்கு வந்து இந்த தென்மேற்கு பருவக்காற்று அங்கேருந்தா நமக்கு வந்து வருது. சில இடங்கள் அதாவது இப்போ இருக்கிற இந்த கிளைமேட் வந்து 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது, 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. எப்பயுமே ஒரு 100 வருஷத்துக்கு ஒருக்கா 50 வருஷத்துக்கு ஒருக்கா சில
மாற்றங்கள்
இருக்க தான் செய்யும். ஆனால் பட் அது அப்படி ஒரு ஜென்ரல் தியரியாக சொல்ல போனாலும், ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து அதிகமாக வறட்சியை வந்து நம்ம வறட்சியை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம் நம்ம. அதாவது பர்டிகுலராக ஆப்பிரிக்கா எடுத்துட்டோம், அடுத்து டைரெக்டாக இந்தியா எடுத்துட்டோம். ஒரு காலத்தில் வந்து 300 அடி தண்ணி கிடைச்சதுன்னா, இன்னைக்கு அடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 600 அடியில் அந்த தண்ணி இருந்துச்சு, இன்னைக்கு 1200 அடியிலையும் தண்ணி இல்லை. காலநிலை மாற்றங்கிறது வந்து மழையை தடுக்குது, வறட்சியை கொடுக்குதுங்கிற காட்டிலும் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த வருஷம் வந்து மழை கிடைக்கலங்கும் போது நிலத்தடி நீரை அதிகமாக டிபெண்ட் பண்ணுறோம், நிலத்தடியோட டேபிள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதுதான் டேஞ்சர். இந்த வருஷம் மழை இல்லாட்டி அடுத்த வருஷம் மழை வர வேற நிலைமை வேற. பட் நிலத்தடி நீரோட டேபிள் குறைஞ்சிக்கிட்டே போறதுங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம்.
இன்னைக்கு
சோமாலியாலாம் காரணம் வந்து நிலத்தடி நீர் இல்லை,
நிலத்தடி நீர் இல்லை,
சவுத் ஆப்பிரிக்கால இல்லை, ஜீரோ போயிருச்சு. போன வருஷம் தான் அவன் வந்து இப்போ அதான் ஏற்கனவே வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடியோட சொல்லிட்டு இருந்தான், மூன்றாவது அடுத்த உலக போர் வந்துச்சுன்னா தண்ணிக்காக தான் வரும் அப்படின்னு. பட் அது வந்து கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது, பட் நடந்துச்சு. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் என்னோட கன்சல்டன்சியில் இருக்கிற நிறைய ஃபீல்டே அக்ரிகல்ச்சர் நிறுத்தியாச்சு, தண்ணி இல்லை, கிரவுண்ட்
தண்ணி இல்லை.
அப்போ தண்ணி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்னா, எந்த இடத்துல வந்து தண்ணி அதிகமாக இருக்கோ அந்த தண்ணியை இல்லாத இடத்துக்கு மாற்றணும். அதுக்கு தான் வந்து நதிநீர் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது. சில கண்ட்ரியில் நதிநீருங்கிறது நாட்டோட தேசிய உடமையாக இருக்குது, ஆனால் நமக்கு நதிநீருங்கிறது அந்தந்த ஸ்டேட்டோட ரைட்ஸாக போயிடுச்சு. நதிநீருங்கிறது ஒரு தேசிய உடமையாக இல்லாமல் அந்தந்த ஸ்டேட்டோட ரைட்ஸாக போயிடுச்சு, அந்தந்த ஸ்டேட்டோட பாலிட்டிக்ஸுக்கு ஒரு பெரிய கீயாக இருக்குது. இது நாளடைவில் என்ன செய்யும் இப்படி தான் ஆக்கும். அப்புறம் ரெண்டாவது, ஏன் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் குறைஞ்சிட்டே போகுதுன்னா, அது தமிழ்நாட்டோட டோப்போகிராஃபின்னு சொல்கிறோம், நில அமைப்பு, அதுவுமே ஒரு காரணம். தமிழ்நாட்டோட நில அமைப்பு பார்த்தீங்கன்னா மேற்கு உயர்ந்து கிழக்கு சரிவாக இருக்கும், மேற்கு ஊரம் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு புறம் கடல்,
கடல்
இப்படி இருக்குது நிலம். அப்போ நிலத்தடி நீர் ஓட்டம் தானே சொல்கிறோம்,
அதான்
நிலத்தடி நீர் நிலைன்னு சொல்லலாம்,
நீர் ஓட்டம்,
நீர் ஓட்டம் அதுவும் எங்கே வரும், சரிவை நோக்கி தான்
சரிவை நோக்கி வரும்.
இப்போ நீங்கள் வந்து கிழக்கு கடற்கரை பகுதி கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா, ஈவன் ஒரு சில இடங்கள்லேயும் வந்து ட்ரையாக இருக்கும், பட் நிறைய இடங்கள்லையும் வந்து ஒரு 100 அடியிலலாம் தஞ்சாவூரில் தண்ணி கிடைக்கும், 80 அடி போர் ஓட்ட தண்ணி வந்துடும், 200 அடிக்கு மேலே அவங்களால போரே போட முடியாது. ஆனால் நம்ம 1200 அடி போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த திருப்பி நம்ம பழைய தமிழர்கள்ட்ட தான் போகணும். ஏன்னா நலம் இப்படி தான் இருக்குது, இப்படி இருக்கிற இடத்துல இப்படி இது இதுதான் சரின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஆனால் அன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு வந்து வேறு, தமிழ்நாட்டோட பார்டர் வேறு, இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு அப்படி இல்லையே. அன்றைக்கி கரிகால சோழன் காலத்தில் இருந்த தமிழ்நாடு வந்து என்ன வச்சுருந்தான், ஒரு பேரணை, சிற்றணை, குளம், குட்டை இப்படி வந்து இருந்துச்சு. பேரணைங்கிறது பெரிய அணை, சிற்றணை, அதுக்கப்புறம் கண்மாய்கள், அதுக்கப்புறம் குளம், அதுக்கடுத்து குட்டை, இப்படி வச்சுருந்தான் தண்ணியை. தண்ணியை வந்து பரவலாக வச்சுருந்தான், 20 அடிக்கு மேலே அவன் தண்ணியை தேக்கினதே இல்லை. பழைய வாட்டர் கன்சர்வேஷன் டெக்னாலஜியில் தண்ணியை 20 அடிக்கு மேலே தேக்கவே மாட்டாங்க, ஏன்னா ஒரே இடத்துல 20 அடிக்கு மேலே தண்ணி தேங்கிறது பிரயோஜனம் இல்லை, அதாவது இன்ஃபில்ட்ரேஷன் இருக்காது. ஏன்னா உள்ள இன்ஃபில்ட்ரேஷனும் ப்ரெஷரும் இங்கே மேலே இருக்கிற எர்த்துக்கு மேலே இருக்க ப்ரெஷரும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா இன்ஃபில்ட்ரேஷன் ஆகாது. அப்போ இந்த இன்ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர் குறையும் போது, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை டேம் எடுத்துக்கோங்க, ஈவன் கேஆர்எஸ் டேம், கிருஷ்ணராஜா டேம் வச்சுக்கோங்க, மலை மேலே இருக்குது, அவனோட இன்ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷரும் மேலே இருக்கிற இந்த ப்ரெஷர் ரெண்டும் சேர்ந்து ஈக்குவல் ஆகி தண்ணி நிலத்துக்குள்ளே இறங்கவே இருக்காது,
இறங்க
நிற்கும், அதில் ஓப்பன் பண்ண ஆப்ரேஷன் தான் நடக்கும். ஆனால் அதுவே வந்து பேரணை, சிற்றணை, குளம், அது பேரணை, சிற்றணை, கண்மாய்கள், அடுத்து குளம், குட்டை, இந்த மாதிரி வேரியஸாக 20 அடியிலேருந்து 5 அடி 10 அடி வரைக்கும் தண்ணியை அப்படியே பிரித்து பிரித்து தேய்க்கும்போது
பரவலாக்கப்படும், தண்ணி
பரவலாக நிற்கும். அப்போ கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம செய்யாமல் விட்டதுனால கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங்கே இல்லை. ஸோ என்னதான் வந்து மழையே இல்லாமல் போனாலும் நிலத்தடி நீரை நம்பி விவசாயம் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து கிணறு தோண்ட ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் வந்து நவீன தொழில்நுட்பம் வந்ததுக்கப்புறம் போர் போட ஆரம்பித்தோம். ஆனால் நம்ம இப்போ கிரவுண்ட் வாட்டரே இல்லாமல் நம்ம போட்டு தான் என்ன செய்யுது, எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா ஃபார்மில் 10-15 போர்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கு, 100 ஏக்கரில் 16 போரும் ஃபெயிலியர் ஆயிருக்கு, என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், தண்ணியை வந்து அந்தந்த கம்பார்ட்மெண்ட் ஸ்டோரேஜ் பண்ணலை. அப்போ கம்பார்ட்மெண்ட் ஸ்டோரேஜ் பண்ணும்போது இப்போ என் வீட்டில் வந்து நான் வந்து ஒவ்வொரு மலையிலையும் வந்து ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறேன், என் வீட்டில் எப்பயுமே ஒரு 5000 லிட்ரு 5000-6000 லிட்ரு தண்ணி, மழை தண்ணி இருந்துட்டு
இருக்கும். 5000 லிட்ரு
ஏன்னா டேங்க் வந்து 12000 லிட்ரு டேங்க் போட்டிருக்கேன் கீழே கிரவுண்ட் லெவல் சார், மேலே மழை வந்துச்சா போய் எல்லாம் தண்ணியை பூரா அப்படியே பைப்லேருந்து கடைசி வந்து 2 இன்ச் பைப்பு 1 இன்ச் பைப்பில் நேராக வந்து ஃபில்டர் ஆகி தொட்டியில் வந்து ஸோ நான் ஒரு வீட்டில் எனக்கு தேவையான தண்ணியை என் வீட்டுக்கு மேலே பெய்கிற தண்ணியை நான் இப்படி சேவ் பண்ணிக்கிறேன்.
சேவ் பண்ணிக்கிறீங்க.
அப்போ ஒரு நிலத்தில் பெய்கிற தண்ணி அந்த விவசாயி சேவ் பண்ணணும்ல
கட்டாயமா.
அதுக்கு தான் வந்து கசிவு நீர் குட்டைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குது, சின்ன ஃபார்ம் பிளான்ஸும் சப்சிடி கொடுக்குது. இப்போ ஒரு போர்வெல் இருக்குன்னா அந்த போர்வெல்லை சுற்றி இந்த அந்த போர்வெல்ல எடுக்கிற தண்ணி நீங்க வந்து உங்க பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க எடுக்கிற பணத்தை திருப்பி நீங்க போட்டா தானே அக்கௌண்ட்ல பணம் பேலன்ஸ் கரெக்டா இருக்கும்.
கரெக்டா இருக்கும்.
நீங்க எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணும் போடாம போற ட்ரையா தான் செய்யும். நம்ம தானே தரையில இருந்து உறிஞ்சிட்டே இருக்கிறீங்க, அதை ரீசார்ஜ் பண்றது
இல்ல.
அதை ஒரு தரம் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு திண்டுக்கல்ல ஒரு ஒரு மில்லு நான் தான் அதில் 12 ஏக்கர் வந்து சப்போட்டா பிளான்டேஷன் பண்ணோம். கிணறு இருக்கிற 4 கிணறும் காஞ்சிருச்சு. அப்போ வந்து ஒரு நாள் மழைக்கு பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு வாக்கியா தண்ணி வெளியே ரோட்டில் போகுது. பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் முடியும், அப்படியே நேராக உடனே ஓடி வந்து இருக்கிற மணலாம் கெட்டு மூடையாக்கு போட்ட தண்ணி அடைச்சு தண்ணி அப்படியே வாக்கியால் வெட்டி கொண்டு கிணத்துக்குள்ளே தள்ளு அப்படி கிணத்துக்குள்ள தள்ளினதுக்கப்புறம் 4 போர் ரீசார்ஜ் ஆச்சு. வறண்ட கிணத்துக்குள்ள தண்ணி தந்துட்டேன் யார்கிட்டே. இப்போ நான் ஆக்சுவலாக அந்த ஃபார்மில் மேனேஜராக தான் ஒர்க் பண்ணேன். நான் அந்த வேலையை செய்யணும் எல்லாத்தையும் அப்ரூவல் வாங்கினேன் என்ன, பட் எனக்கு டைம்லாம் இல்லை, ஆனால் அந்த தண்ணி விடக்கூடாது. என்ன ஒன்றுனா லேபர் நான் யூஸ் பண்ணிக்கலாம், லேபரை கூப்பிட்டு உடனே மணல மூட கட்டு போட்டு அடுக்கு அடையும் அடுக்கு வாயில் தண்ணி போகட்டும், அந்த பக்கம் கரையாக வெட்டி விடும் தண்ணி கூட நேராக கிணத்துல போய் விடட்டும். அந்த கிணத்துல திருப்பி தண்ணி வந்துருச்சு. ஆமாம், தொடர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த மழை அந்த மில்லு மேலே விழுகிற மழை தண்ணியை பூரா நேராக கொண்டு அந்த கிணத்துல விட்டுட்டு இருந்தேன், கிணத்துல தண்ணி வந்துச்சு. ஏன் அந்த இடத்துல நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வாட்டர் வந்து விடக்கூடாதுன்னு சேவ் பண்ணேன்னா 14 ஏக்கர் நிலக்கடலை போட்டு தண்ணி இல்லாமல் பவர் ஸ்ப்ரேயரை வச்சு தண்ணி அடித்தே 14 ஏக்கர் கடலை வளர்த்தெடுத்துருக்கேன். 14 ஏக்கரில் 140 மூட்டை கடலை கிடச்சது தண்ணி பவர் ஸ்ப்ரேயரை வச்சு தான் அடிச்சு. தண்ணி இல்லை என்ன பண்ண முடியும். அப்போ கிரவுண்ட் வாட்டர் ஃபெயில் ஆகிட்டே இருக்குன்னா ஸோ சம்ஹவ் வி ஆர் லாஸிங் த வாட்டர், ஏதோ ஒரு இடத்துல நம்ம வாட்டர் லாஸ் பண்ணிட்டே
இருக்கோம்.
நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும்ல. ஏற்கனவே நமக்கு பிரச்சனை இருக்குது, ஏன்னா நம்ம ஈக்குவேட்டர் கீழே இருக்கோம், பூமத்திய ரேகை கீழே இருக்கிறோம். பூமத்திய ரேகை கீழே இருக்கும்போது நம்ம ரொம்ப வறண்ட அனல் காற்றை வந்து நம்ம வந்து வாங்க வேண்டி இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு வந்து குளம் குட்டையில் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த அனல் காற்றை அது கண்ட்ரோல் பண்ணும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து கெடுத்து வச்சுருக்கிறோம். அப்படிங்கும்போது செய்ய வேண்டிய வேலை வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு வந்து பூமி அதாவது ஜியாலஜிக்கல் ரீதியாக வந்து ஏதோ சில காரணங்கள் இருக்கும், நமக்கு மட்டும்தான் வருது. நமக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் கொஞ்சோண்டு ஆஸ்திரேலியாவுக்கும் வருஷம் வருஷம் இந்த மழை வந்து பொய்த்து போகிறது, பருவமழை பொய்த்து விட்டது, இந்த தகவலாம் இங்கே நமக்கு மட்டும்தான் இருக்குது. காரணம் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து மரங்களை குறைச்சிக்கிட்டே வருது. ஒரு காலத்தில் வந்து எந்த ரோடும் வந்து ரோடே தெரியாத அளவுக்கு இருக்கும். முன்னாடி ஃப்ளைட்டில் வந்து கோயம்புத்தூரை பார்த்தீங்கன்னா ரோடே தெரியாது, அவ்வளோ மரங்கள் இருந்துச்சு. நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் பார்க்கலாம், அவ்வளோ க்ளீனாக ரோடு, எல்லா மரங்களையும் பிடுங்கி எடுத்தாச்சு. 100-150 வருஷத்துக்கு பழைய புளிய மரங்கள்லாம் பிடுங்கி எடுத்தோம். அதுக்கு பதிலாக மரங்கள் நட்டிருக்க மனம் இல்லை. ஒரு மரம் வந்து ஒரு மரம் கிட்டத்தட்ட குறைஞ்சி வச்சு வந்து ஒரு 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 டன்னு 2 டன் கார்பன் டை ஆக்சைடு வந்து பூமி புளிய மரம் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. மலைக்கு மரத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறேன், எப்பயுமே கடலில் வந்து காற்று உற்பத்தி ஆகிறது வந்துடும், ஏதோ ஒரு வருஷம் கூட குறைச்சி வரும், ஆனால் காற்று வந்துடும். அந்த காற்று நிலத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது நம்ம கடற்கரையிலேருந்து நம்ம 400 கிலோமீட்டர் இருக்கும், கோயம்புத்தூர் கடலுக்கு 490 கிலோமீட்டர். அப்புறம் இந்த பக்கம் மேற்க பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் காற்று மேற்க வந்து அந்த மலை மேலே ஏறி காற்று கீழே தவி வரணும். இங்கே கிழக்கிறந்து வர்ற காற்று 490 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும். இந்த 490 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது ஈரக்காற்றாகவே இருந்துச்சுன்னா தானே மழை பெய்யும். கிரவுண்டில் இருக்கிற இந்த குளோபல் வார்மிங் வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், அத்தனை வண்டி ஓட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம், இருக்கிற மரங்கள்லாம் பிடிஞ்சி எரிஞ்சிட்டோம். அப்படிங்கும் போது வறண்ட காற்று அதிகமாகி நம்மகிட்ட வந்து ஹீட் அதிகமாக, டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கு. இது வந்து கடல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வரக்கூடிய அந்த ஈரக்காற்றை காய வச்சிருச்சுன்னா எப்படி மழை வரும். அப்போ கிளைமேட் சேஞ்சுங்கிறதுக்கு வந்து பூமி ரீதியாக இருக்கிற காரணங்கள் ஒரு பக்கம்னா நம்மளோட யூட்டிலிட்டி, நம்மளோட ட்ரெஸ்பாசிங் டு தி நேச்சர், என்க்ரோச்மெண்ட் டு தி நேச்சர், இயற்கையை அழிக்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாகி போச்சு. அப்படிங்கும் போது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் காற்றையும் நம்ம காய வச்சிட்டோம்னா மழை கிடைக்காது. இப்போ அதுக்கு என்ன செய்ய, நான் வந்து நான் அப்துல் கலாம் இருக்கும்போது நான் எழுதி கொடுத்தது, ஊருக்கு ஒரு குளம், உயிருக்கு ஒரு மரம். ஒரு உயிருக்கு ஒரு மரம், ஏன்னா ஒரு உயிர் நம்ம வந்து ஒரு தடவை சுவாசித்தோம்னா, ஒரு தடவை அப்படின்னு மூச்சு இழுத்தீங்கன்னா 1.5 லிட்டர் ஆக்சிஜன் எடுக்கிறீங்க. 1.5 லிட்டர் ஆக்சிஜனில் 350 ml வந்து கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் வெளியிடுறீங்க. அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சுவாசிக்கிறோம், எத்தனை லிட்டர் ஆக்சிஜன் வேணும். ஆனால் இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிறோம்னா பியூர் ஆக்சிஜன் இல்லை. பியூர் ஆக்சிஜன் சுவாசித்தா நோயே வராது.
ஓ,
எந்த நோயும் வராது. ஏன்னா உடம்புல ரத்த ஓட்டம் கிளீனாக இருந்தால் எல்லாம் கிளீனாக இருக்கும்.
கரெக்டு.
அப்போ வந்து இந்த அந்த காலத்தில் அவங்க 100 வருஷம் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்ந்த என்வரான்மெண்ட்டில் பியூர் ஆக்சிஜன் இருந்துச்சு. இன்னைக்கு இல்லை. ஆக்சிஜனை தரக்கூடிய நேச்சுரல் ஆக்சிஜன் இண்டஸ்ட்ரீஸ் மரங்களை பூரா அழிச்சிட்ருக்கிறோம். இப்போ அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து இதை இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இது வந்து உடனே ஒரு யாராவது ஒரு பெரிய இதெல்லாம் பிரளயம் நடந்தெல்லாம் மாறாது. ஒவ்வொரு தனி மனுஷனும் திருந்தணும்
கட்டாயமாக.
அவங்க வீடு இருக்குன்னா வீட்டில் ஒரு மரத்தை வளர்க்கணும். மரங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது கண்டிப்பாக வந்து டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிடும். டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா நமக்கு மழை கிடைக்கும். ஏன், இதே நிலைமை தானே 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 4 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைமில். ஆனால் மழை கிடைச்சது எப்படி? எப்படின்னா தேவையில்லாத இடப்பெயர்ச்சி இல்லை, தேவையில்லாத வாகன போக்குவரத்து இல்லை. ஆக வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்ததுனால கிடைச்ச ஆக்சிஜனை வச்சு கார்பன் டை ஆக்சைடு மிட்டிகேஷன் ஆகி மழை கரெக்டாக கிடைச்சிது. இதை தான் நாங்களே சொல்லிகிட்ருக்குறோம். வந்து ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஷட் டவுன் பண்ணுங்க அப்படின்னு.
மாதத்தில் ஒரு நாள்
ஷட் டவுன் பண்ணுங்க. எந்த வண்டியும் ஓட்டாதீங்க. அன்னைக்கு லாக்டவுனில் எப்படி இருந்துச்சோ அப்படி வந்து மாதத்தில் ஒரு நாள் பண்ணுங்க. பண்ணி வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவை குறைச்சிங்கன்னா அது இருக்கிறத எடுத்துக்கும். இப்போ வந்து பிரச்சனை நிறையா இருக்குது, அதை சமாளிக்கக்கூடிய ஆள்கள் கம்மியாக இருக்குன்னா பிரச்சனை எதுக்குத்தானே செய்யும்?
ஆமாம்.
100 திருடன் இருக்கானா அவனுக்கு ஒரு போலீஸ்காரனை வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் 100 திருடனை கட்டுப்படுத்துவீங்க?
முடியாது.
அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி சைடில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அப்போ தான் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு வந்து இன்னும் இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து அதாவது அர்பன் கார்பன் டை ஆக்சைடை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு. நாங்களே பண்ணிகிட்ருக்குறோம். என்ன பண்ணுறோன்னா ஒரு இந்த பாசி இருக்குல்ல,
ஆமாம்,
தண்ணியில் வளரக்கூடிய பாசி, அதுக்கு வந்து ஒரு மிஷின் பண்ணி அந்த பாசி வளரக்கூடிய மிஷினை வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வச்சோம்னா அந்த பாசிகள் வந்து இருக்கிறதுலே வேகமாக வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது. 2 கிலோ 1 கிலோ பயோமாஸுக்கு 2 கிலோ கார்பன் டை ஆக்சைடு எடுக்குது. ஸோ அந்த பாசிகளை வந்து வளர்த்தோம்னா அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு பர்டிகுலராக டிராஃபிக் சிக்னல் இருக்குது, சிக்னலில் 100 வண்டி நிற்கிறோம், 100 வண்டியும் புகை விட்டுட்டே இருக்கிறான். அவ்வளோ கார்பனையும் க்ளீன் பண்ணணும்ல.
ஆமாம்.
இப்போ இன்றைக்கி வர்ற வண்டியில் வந்து அந்த BS6 மாடல் கொண்டு வந்துட்டாங்க. அவன் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அவனே குறைச்சி தான் வெளியே ஒன்று புகையை குறைக்கணுங்கிற டெக்னாலஜி வந்தாச்சு. ஏன்னா அதுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு லிக்விட் கொடுத்து அந்த கார்பனோட அளவை குறைச்சிட்டே இருக்கிறாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டே ரோட் பேஸ்டு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அப்புறம் வந்து பெட்ரோலியம் பேஸ்டு வெஹிக்கிள்ஸ், நமக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கிடையாது. ரொம்ப கம்மி. இப்போ ஜெர்மனில் இருக்குதுன்னா ஜெர்மனில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகம், அதே மாதிரி வந்து இண்டிவிஜுவல் டிரான்ஸ்போர்ட் கம்மி, அப்புறம் பெட்ரோலியம் வெஹிக்கிள்ஸ் கம்மி. இந்த மூணையும் பண்ணதுனால அந்த கண்ட்ரியில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நம்ம பார்த்து நாளைக்கு முடியுமா? முடியாது. அப்போ நம்மளால் என்ன முடியுதோ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சியில் இறங்கினா மட்டும்தான் கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். கிளைமேட் சேஞ்சுங்கிறது இருக்க தான் செய்யுது. இப்போ அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ கிளைமேட் சேஞ்ச் வந்து முதல்ல வந்து இங்கே நம்ம ஏரியாவில் உள்ள பயிர் எடுத்துக்கோ, தென்னமரம். இங்கே அதிகமாக வந்து தென்னமரம் தான், கொங்கு மண்டலத்தில் வந்து தென்னமரம் அதிகம். கொங்கு மண்டலத்தில் கிளைமேட் சேஞ்ச் வறண்ட காற்று என்ன பண்ணும், குறும்பையை பூரா கொட்டி விட்டுரும், காய் நிற்க விடாது. அப்போ அந்த குறும்பையை கொட்டது வறண்ட காற்று இருக்குன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்கள் கம்பெனியில் ஒரு டானிக் ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம். இப்போ எப்படி நம்ம வந்து வெயில் அலைஞ்சால் ஒரு ஜூஸ் குடித்தா நமக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, அது மாதிரி மரங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்குறதுக்கு ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு டானிக் பண்ணியிருக்கோம். அப்புறம் நாங்கள் ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் பண்ணுறோம், அதுவும் நல்ல வறட்சி தாங்கிற தன்மையை கொடுக்கும். என்ன கொடுக்கு, ஏன் அப்படி கொடுக்கு, வறட்சி தாங்குற தன்மை எப்படி அந்த மரத்துக்களுக்கு வந்து இந்த இயற்கை உரத்தினால கொண்டு வர முடியுதுன்னா, இது வந்து அந்த பற்றி நல்ல ஒரு காம்பவுண்டை பண்ணும். நல்ல காம்பவுண்ட் பண்ணி செடியோட தண்டுக்குள்ளே இருக்கிற தண்ணியை பத்திரமாக பாதுகாத்துக்கும், செடியோட செல்லுக்குள்ளே இருக்கிற தண்ணியை பத்திரமாக பாதுகாக்கும். அப்படி பாதுகாக்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து தண்ணியோட ரிக்குயர்மெண்ட் அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால, அப்புறம் அதனால வந்து உங்களுக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனாலையும், அப்புறம் இலைத்துளை வழியாக வந்து நீரை வெளியேறுறதை தடுக்கிறதுனாலையும் வறட்சி தாங்கிற தன்மையை நமக்கு அது கொடுக்க முடியும். அப்படி ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் நம்ம பண்ணியிருக்கோம். பண்ணி அது மூலமாக வந்து மாதத்துக்கு 3 தண்ணி கொடுத்தாலும் ப்ரொடக்ஷன் குறைய விடாமல் மெயின்டைன் பண்ணுறோம். இப்படி இது வந்து எல்லா பயிர்களுக்கும் தேயிலைக்கு பார்த்துருக்கோம், மிளகுக்கு போடுறோம், காஃபிக்கு போடுறோம், எல்லாத்துக்கும் போட்டுருக்கோம், எல்லாத்துக்கும் வளர்ச்சிதாங்க தன்மை கொடுப்போம். ஏன்னா அதோட பிரின்சிபல் என்ன, இப்போ ஒரு நல்ல காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்க பொருள் வெளியேறாது. அதே தான் நல்ல செல்வாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விட்ருவோம், பண்ணி விட்டால் உள்ளே இருக்க தண்ணி அப்படி இருக்கும், வேஸ்ட்டை குறைச்சாலே போதுமே உங்களுக்கு வந்து இதில் பிரச்சனை வராதுல்ல.
காலநிலை மாற்றத்தில் வந்து அதிகமாக வந்து இந்த நிலத்தடி நீர்லாம் வந்து பாதிப்புக்குள்ளாகுது அப்படிங்க. இந்த நிலத்தடி நீரை அதிகரிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்?
நிலத்தடி நீரை அதிகரிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யணுங்க. இது வந்து ஒரு எல்லாத்தையும் மொத்தக்கொண்டு ஒரு கவர்மெண்ட் மேலே போடுறதோ இல்லாட்டி ஒரு தனி மனித ஒழுக்கங்கிறது தான் ஒரு சமூக ஒழுக்கம்.
ஒழுக்கம் கரெக்டாக
ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாட்டி சமூக ஒழுக்கம் வந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு ஊருக்குள்ள வந்து ரெண்டு திருடம் இருக்கிறான்னா அந்த சமூகம் எப்படி ஒழுக்கமாக இருக்கும்? தனி மனித ஒழுக்கம் தான் சமூக ஒழுக்கம். அப்போ தனி மனித ஒழுக்கம்னா தனி மனிதன் செய்ய வேண்டிய அவங்க செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்யணும். ஒரு காலனி இருக்கா, ஒரு காலனி ஃபார்ம் பண்ணுறாங்களா, அதில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த காலனியிலேருந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 மரங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 100 மரத்தை வளர்க்கணும். அந்த 100 மரம் வந்து எந்த காலத்துலேயும் வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக்கல் வேஸை மாற்றிக்கணும். எல்லாத்தையும் வந்து நீங்க மேல உங்களுக்கு வந்து மேல வயர்ல கொண்டு போன அவசியம் இல்லை. அண்டர் கிரவுண்ட் கேபிள் சிஸ்டம் இருக்குல்ல, இதைத்தான் நான் கஜா புயல சொன்னேன். ஒவ்வொரு வருஷமும் வந்து புயல்ல இப்படி சீரழியுது, புயல்ல வந்து எல்லா லைனும் கட் ஆயிருது. ஏன் வந்து இன்னும் வந்து இந்த ஊர்ல வந்து நீங்க அப்பர் கிரவுண்ட்லயே வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் கன்வீனியன்ஸ் வைக்கிறீங்க, உங்க அண்டர் கிரவுண்ட் கன்வீனியன்ஸை கொண்டு வந்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ல இந்த பிரச்சனை இல்லை. இல்ல அதை ஏன் கொண்டு வர முடியாது, டெக்னாலஜியா இல்ல? இப்போ அந்த புயல் பாதிக்கிற இடத்துல எல்லாம் அந்த அண்டர் கிரவுண்ட் எலக்ட்ரிக்கல் கன்வென்ஷன் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு வருஷம் வந்து அவ்வளோ சேதம் வருமா? பிரச்சனை இருக்கு. என்ன புயல் அடிச்சாலும் கரண்ட் சப்ளை நீங்க கொடுத்தே இருக்கலாம்ல, நீங்க பவர் சப்ளை ஷட் டவுன் பண்ணணும் அவசியமே இல்லையே. இதே மாதிரிதான் இதையும் சொல்றேன், அந்த ஒரு பர்டிகுலரா ஒரு கிரீன் சோனை டெவலப் பண்ணி அந்த கிரீன் சோன்ல வந்து மரங்களை தடுக்கக்கூடிய எந்த ஒரு இது இருக்கு. ஈவன் எலக்ட்ரிக்கல் கூட, எலக்ட்ரிக்கல் பூரா அண்டர் கிரவுண்ட்ல கொண்டு போங்க, மரங்களை வந்து நல்லா உயரமா உயரம் வளர்க்கணும். வளர்க்கும் போது என்ன ஆகும், ஒரு 100 மரங்கள் இருக்க இடத்துல வறண்ட காத்து வரவே
வராது. கரெக்ட்,
எப்படி நீங்க நினைச்சாலும் வறண்ட காத்து வராது. ஏன்னா வறண்ட காத்துங்கிறது என்ன, அதுல ப்ரொடியூஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த இடத்துல மிட்டிகேஷன் ஆகாம அப்படியே நின்று அது வந்து பூமிக்கு மேல நின்று கீழ இருந்து இப்போ காலையிலேருந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து காலையில 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் டெம்பரேச்சர் ரேடியேஷன் டுவர்ட்ஸ் எர்த், 12 மணிக்கு அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் டுவர்ட்ஸ் த ஸ்கை. எர்த்துக்கு வர டெம்பரேச்சர் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகி டுவர்ட்ஸ் த ஸ்கை போய் மேலே மைனஸ் லேயர் போகணும். மொத்தம் 4 லேயர் வானத்தில், ட்ரோபோஸ்பியர், ட்ரோடோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். இந்த அயனோஸ்பியர் எக்ஸோஸ்பியர் மைனஸ் டெம்பரேச்சர். இங்க இந்த டெம்பரேச்சர் ரேடியேஷன் வந்து ஹீட் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகி அங்கே போகணும். அங்கே போயிருச்சுன்னா அது வந்து தன்னை சமநிலைப்படுத்திக்கும். இதை போக விடாம தடுக்கிறது வெஹிக்கிளோட புகையினால வர்ற கார்பன் டை ஆக்சைடு, இண்டஸ்ட்ரியல் புகையினால வர கார்பன் டை ஆக்சைடு. இதை வந்து அழிக்கிறதுக்கு நம்மளால முடியுமா? நான் என் வண்டியில பின்னாடி ஒண்ணு எழுதியிருக்கேன், ஒவ்வொரு மரமும் சிவமே, விஷத்தை உண்டு அமுதத்தை தருவதால். சிவன் என்ன செஞ்சார், பாறைக்கடல்ல வர்ற விஷத்தை அவர் குடிச்சிட்டு அமுதத்தை கொடுத்தார். அத ஒவ்வொரு மரம் செய்யுது, ஒவ்வொரு மரமும் சிவன் தான். எல்லா மரமும் கடவுள். நம்ம வந்து இந்த நம்ம இந்த இந்து வழிபாட்டு முறையில வந்து மரங்களை பூரா வந்து கோயிலுக்கு பின்னாடி வச்சு எதுக்கு வைக்கிற, மரங்களை பாதுகாக்கிறது. கோயிலோட அதுக்கு மரத்துக்கு பின்னாடி ஒரு பிள்ளையார வச்சுட்டு அந்த மரத்தை அவனும் தொடமாட்டான். இது எல்லாமே வந்து இயற்கையை பாதுகாக்கிறது தான். ஸோ அது மாதிரி வந்து மரங்களை வந்து எந்தெந்த வழியில மரங்களை பாதுகாக்க முடியுமோ அப்படி பாதுகாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வர டெம்பரேச்சரை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஒரு சில பேர் கேட்குறாங்க, எனக்கு வந்து இந்த இடத்துல மிளகு வருமா அப்படின்னு தானே மரத்தை கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, சுற்றி மரங்கள் நடு, மழகனி மரம் அந்த சாயில பொறுத்தவரையில் என்ன மரம் வருமோ அந்த மரத்தை சொல்லுவேன், அந்த மரத்தை நட்டுருங்க. தென்னந்தோப்பை சுற்றி உள்ளே வர்ற ரேடியேஷன் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உள்ள வந்து டெம்பரேச்சர் வந்து நமக்கு 35 டிகிரி இருக்கும். 35 டிகிரினா மிளகு வரும்,
வந்துடும்.
35 டிகிரியில ஜாதிக்காய் வரும். இப்ப தென்னை மரத்துல வந்து இன்னைக்கு வந்து அடுக்கு ஊடுபயிர் சாகுபடியில ஜாதிக்காயும் தென்னை மரம் அத பாக்கு இதெல்லாம் வச்சிருக்கோம். நான் ராஜபாளையத்துல காஃபி போட்டு எடுத்தேன், காஃபி நட்டு விளைய வச்சு ஈல்டு எடுத்திருக்கேன். ராஜபாளையம் டெம்பரேச்சர் சம்மர்ல 40 டிகிரி போகும். என்ன பண்ணா சம்மரத்தை குறைக்கிறதுக்கு அகத்தியை நட்டு விட்டோம். அகத்தியை நட்டு உள்ள கூலை கிரியேட் பண்ணி டெம்பரேச்சரை குறைச்சு நாங்கள் உள்ள காஃபி நட்டோம். ஸோ என்ன பிரச்சனை, நம்ம வெயில் அடிக்க நம்ம குடை பிடிச்சிக்கிறோம், அப்ப குடை குடிச்சுக்கிறதுக்கு வெயில் இருந்து தப்பிச்சுக்கிறாங்க. அப்ப உள்ள இருக்க பயிர் அது வரணும், அதுக்கு ஒரு நெல்லை கொடுங்க, அதுக்கு அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வரி. இப்ப நான் பெரம்பலூர்ல வந்து பாக்கு நட்டுருக்கேன், வாழை போட்டிருக்கேன், இந்த ரெண்டு வளர்றதுக்கு முன்னாடி அகத்தி இதை போட்டு விட்டுருக்கேன். எதுக்குன்னா இந்த இதெல்லாம் வந்து ஒரு அல்லே கிராப்பிங் சிஸ்டம். அல்லே கிராப்பிங்னா ஃப்ரெண்ட்லி, ஒன்றுக்கு ஒன்று ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த மூணும் சேரும்போது அந்த இடம் வந்து டெம்பரேச்சர் நல்லா
நல்லா இருக்கும்.
அப்போ உள்ள இருக்கிற வந்து நீங்கள் பெருசாக கஷ்டப்பட வேண்டியதில்லை. பிரச்சனைகளை வந்து நம்ம எந்தெந்த வகையில் வந்து ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறோமோ அப்போ தான் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். அப்போ வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அங்கங்கே சில சில குட்டைகளை ஏற்படுத்தி தண்ணிகளை சேமிங்க. ஒரு 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 காலனி ஃபார்மேஷன் இருக்கா, கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒரு ஒரு பான் சிஸ்டம் போட்டு தண்ணியை வந்து அந்த பானில் இருந்துட்டுங்க. அந்த தண்ணியை வந்து ரன் ஆஃப் வாட்டரை குறைங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி வந்த மாதிரி குறையும் போது நமக்கு தன்னைப்போல் வந்து கிரவுண்ட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ரீசார்ஜ் ஆகிட்டே வரும். எங்கள் வீட்டில் ஒரு ஊரில் ராஜபுரத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு, கிணத்துல தண்ணி இல்லை. வீட்டு தண்ணி ரெண்டு வீட்டு தண்ணியை கொண்டு கிணத்துல விட்டோம். அந்த சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும் தண்ணி இருக்குப்பா, தண்ணி இல்லை போரில். இதுதான் பண்ணோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கேன் நான். காஞ்சிருந்த கிணத்துல மழை தண்ணியை போட கொண்டு உள்ளே விட்டேன்.
உள்ள விட்டேங்க.
விட்டதுனால பக்கத்து வீட்டுக்காரன் போர்லேருந்து எல்லாமே இந்த தண்ணி ரீச் ஆகுது.
ஆமாம்,
சேர்த்து வச்சா தானே எடுக்க முடியும்.
கரெக்ட்,
தண்ணியும் அப்படிதான். சேர்த்து வச்சா எடுத்துக்கலாம், சேர்த்து வைக்க மாட்டீங்கன்னா இல்லை
உங்களுக்கு இல்லை.
ஆமாம், சேர்த்து வைக்கிறதுக்கு வழி இருக்கு. பூமி சொல்லுது நான் தண்ணியை வாங்கிக்கிறேன். ஆனால் நீங்கள் கொடுக்கணும்ல,
பூமி பேங்க் மாதிரி எவ்வளோனாலும்
வாங்கிக்கலாம், போட்டு வைங்க, அது வாங்கி வாங்கிக்கோ, எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ.
எப்போ தேவை எடுத்து
அவர் சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு பேர் நான் நம்மால் அவர் சொல்கிறார், தண்ணியை வந்து வானத்தில் தேடு, நிலத்துக்குள்ளே தேடாத அப்படின்னு. ஏன்னா மழையை வர வச்சு தண்ணி அந்த இடத்த
சேர்த்துட்டேன்னா
தேவை இருக்காதே. ஒரு காலத்தில் குற்றாலம் பரவல வாசல் ஊர் இருக்குல்ல, அந்த ஊரோட வாட்டர் டேபிள் எவ்வளோ தெரியுமா? 30 அடி. இன்னைக்கு வாட்டர் டேபிள் எவ்வளோ தெரியுமா? 200 அடி. காரணம் என்ன? அந்த இடத்துல இந்த தண்ணியை நம்ம சேர்த்து வைக்கல மரங்களை அழிச்சிட்டோம். மழை பெய்யுற மழை காஞ்சு போகுது. விளைவு 30 அடி. எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 அடி தோண்ட முடியாது கிணறுங்க.
தெரியும்,
உள்ளாருக்கு முன்னாடி 100 அடி கிணறு. அவ்வளோ தண்ணி இருந்த இடத்துல இன்னைக்கு 200 அடி போர் போட வேண்டி இருக்கு. இன்னும் 5 வருஷத்துல என்ன செய்யும்? 200 அடி 600 அடி ஆகும், கடைசி வறண்டு போகும். பாலைவனம்ங்கிற ஒரு நில அமைப்பு பழைய வரலாறு காலத்திலே கிடையாது. 4 வகை நிலம் தான் நம்மளுக்கு. அவ்வையார் காலத்துல 4 வகை நிலம் தான். பாலை அடுத்து உண்டானது, முதல்ல பாலைவனமே கிடையாது.
பாலைவனம் கிடையாது, எல்லாம் சோலைவனமா தான்
இருந்திருக்கு. 4 வகை நிலங்கள் தான் அவ்வையார் காலத்துல எழுதின பாட்டு. 4 வகை நிலங்கள் தான் வரும். அப்படின்னா என்ன, அன்னைக்கு பாலைவனமே இல்லை?
இல்லை
பாலைவனம். இப்போ இனி இதே மாதிரி நம்ம இப்படியே எனக்கு என்னன்னு இயற்கை தானே அது கேள்வியே கேட்க போகுது அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டே இருந்தோம்னா
சோலைவனம்லாம் பாலைவனம் ஆயிரும்.
ஆமாம், நான் இந்த ஒரு மீட்டிங்கில் அப்துல் கலாம் பேசும்போது நான் எழுதி கொடுத்தது, உங்கள் வருங்கால சந்ததிக்கு நீங்கள் சேர்த்து வைப்பது பணமோ சொத்தோ இல்லை, நல்ல ஒரு சுற்றுப்புறம். அவன் வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா அவன் பணத்தையோ பொருளையோ அவன் சம்பாதிச்சுப்பான். நீ தண்ணி விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டான்,
கரெக்டாக
நாளைக்கு காற்று விலைக்கு வாங்குவோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு உலகம் தான் போ மனுஷன் வாழ. இது வரைக்கும் எத்தனையோ நாடுகள் வானத்தில் போய் ஒவ்வொரு கோள்களையும் ஆராயுது, எந்த கோள்களையும் மனுஷன் வாழக்கூடிய தகுதியே இல்லை. இது ஒன்று தானே வந்தாகணும், இதையும் அழிச்சிட்டு எங்கே போய் வாழ போகிறோம்? தேவை வந்து நம்ம பத்திரமா வச்சா தான் எதுவும் நம்மகிட்ட இருக்கும். அது நம்ம சொத்தாக இருந்தாலும் சரி, நம்ம இயற்கையாக இருந்தாலும் சரி. ஸோ கிளைமேட் சேஞ்சுங்கிறதுக்கு இயற்கை சீற்றங்கள் ஒரு காரணமாக இருக்கட்டும், இருந்தாலும் அது 1 வருஷத்தை தான் மாறிடுது. இந்த வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு காணாத மழை பொழிவுகள்லாம் செய்தியாக இருந்துச்சு. இந்த வருஷம் தான் இல்லை, அப்போ போன வருஷம் வரலாறு காணாத மழை பொழிவில் இருந்த தண்ணி ஒழுங்காக இருந்துச்சு, இந்த வருஷம் நமக்கு வறட்சியை பற்றி கவலை இருக்கா?
இல்லை
இல்லை இல்லை. அந்த வெவ்வேறு படிநிலைகளில் தண்ணியை வந்து சேர்த்து வைக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தேவை. ஏன் வந்து இந்த தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறது கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா, இப்போ உங்கள் தெருவை வச்சுக்கோங்க, நீங்கள் குடியிருக்க தெருவை வச்சுக்கோங்க, அந்த தெருவில் ஒரு குளம் இருந்துச்சுன்னா அந்த குளம் பாதி ஹீட்டை வாங்கிக்கும். அடிக்கிற பாதி ஹீட்டை
வாங்கிக்கிடும்.
ஆறு மணிக்கு மேல அந்த ஹீட்டை பூரா வந்து அது வந்து கூலா ஒரு கோல்டு விண்டா மாத்தி விடும். உங்களுக்கு ஏசியே தேவையில்லை. அப்போ இந்த டிஃப்ரெண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் அது என்ன பண்ணுதுன்னா ஹீட்டை வாங்கிக்குது. அது தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து ஹீட்டை எமிட் பண்ணத்தானே செய்யும். அப்படிங்கும்போது கிளைமேட் சேஞ்சுங்கிறது வந்து இயற்கை சீற்றத்தில் ஒரு காரணமாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தம்பு வந்து நம்மகிட்ட இருந்ததை நம்ம அழிச்சிட்டோம். விளைவு வந்து இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படி தண்ணிக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது.
இருக்குது.
அது மாதிரி இவங்க இன்னும் ஒரு சில பேர் சேர்ந்த வேலைக்கருவில் முள்ள கிளப்பாங்க, அது வந்து காற்றுல இருக்க ஈரத்தை உறிஞ்சிருக்குது, தரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிருந்தோம். அவ்வளவும் பொய்யான விஷயம்.
அப்படியா?
உண்மையே கிடையாது. அதோட வேர் தொகுதி வந்து அதிகபட்சம் 7 அடி. 7 அடியில் என்ன தண்ணியை குடிச்சிருவாங்க? காற்றுல இருக்க ஈரத்தை உறிஞ்சிருந்து எந்த தாவரத்துக்கு அந்த அமைப்பே கிடையாது. அது என்ன பண்ணும்னா தன்னோட ஈரத்தை வெளியே விடாமல் பாதுகாத்து
வெளியே விடாது.
அவ்வளோதான். காத்துல கீரத்தை குடிக்கக்கூடிய தன்மை எந்த தாவரங்களுக்கும் இல்லை.
அப்ப அதெல்லாம் பொய்யெல்லாம் தகவல்.
அதுக்கு வந்து அறிவியல் ரீதியமா அது இப்ப ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதுக்கு அதை சொல்றதுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஃபாரஸ்ட் காலேஜ் இருக்கு, அதுல அத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்க. யாருக்கிட்டே கேட்டாங்களா அதை சொல்றதுக்கு
முன்னாடி?
அவங்கள்ட்ட இஷ்டத்துக்கு அவங்க வந்தவங்கதான் சொல்றாங்க. இந்த யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் எவ்வளவு என்ன சொல்றாங்களோ அதை எல்லாரும் நம்பிக்கிட்டு அதை எல்லாரும் பரப்பிட்டானுங்க. ஒவ்வொருத்தனும் அறுவாழ்த்திட்ட போய்
வெட்டுறேன்னானுங்க.
எதுக்கு வெட்டணும்? எந்த தாவரங்களும் பூமிக்கு எதிரானது இல்லை. பூமிக்கு எதிரான ஒரே ஒரு உயிரினம் மனுஷன்தான். எந்த தாவரங்களும் பூமிக்கு எதிரானது இல்லை. ஏன்னா தாவரம்ங்கிற பேரே நம்ம வச்சது தானே. தாவரம்,
தாவரம், வரம், அது
கொடுக்கும், அது வரம் கொடுக்கும். ஒரு கடவுள் எப்படி அந்த மண்ணுக்கு எதிரானவரா இருப்பார்? தருக்கள்னு வந்து பேர் வச்சிருக்கோம். ஏன் தருது? தருக்கள்னு பேர் வச்சிருக்கோம். மரங்களுக்கு தருக்கள்னு பேர் வச்சோம். நல்ல தருது, கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணுது, இலையை கொடுக்குது, மண்ணை திருப்பி வளப்படுத்த, உதிர்ந்த இலை பூரா மண்ணை வளப்படுத்துறதுக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுதான் தருக்கள்னு பேர் வச்சோம். இப்படி வந்து எதெல்லாம் செக்யூரிட்டிஸோ அந்த செக்யூரிட்டிஸை பூரா அழிச்சிட்டு கிளைமேட் சேஞ்சுங்கிற ஒரே இடத்த வந்து நின்றுட்டா எப்படி நம்ம அதை சமாளிக்க முடியும்?
சமாளிக்க முடியாது.
ஏன்னா பூமிங்கிறது ஒரு உயிர்கோளம். உயிர்கோளத்தை எல்லா நேரமும் ஒன்று நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் கோடு போட்ட மாதிரிலாம் வராது. ஒரு நாள் நல்லா இருக்குன்னு ஒரு நாள் வரமா, நீங்களே எடுத்துக்கோங்க. ஒரு நாள் குடித்த தண்ணியை நீங்கள் மறுநாள் குடிக்க மாட்டீங்க. நேற்று வந்து கொஞ்சம் ஒரு 3 லிட்டர் தண்ணியை விட 4 லிட்டர் தண்ணி குடிச்சிடலாம். இன்னைக்கு நீங்கள் 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு அவசியம்
இல்லை. ஆமாம்,
உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு தோணும்
அப்போ குடிச்சுக்குவீங்க.
அதுதான் உயிர்கோளங்கிறது. அதுதான் அது வந்து தன்னை ஒவ்வொரு நிமிஷமும் என்ன தேவையோ அதுதான் செய்யும்.
செய்யும்.
அப்போ அப்படிங்கும்போது நம்ம அந்த உயிர்கோளத்தோடு நம்மளை ஒரு உயிராக இணைஞ்சுதான் போகணுமே தவிர நம்ம வந்து அந்த உயிர்கோளத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. இந்த இந்த ரெண்டு நாடுகளுக்கும் அதிகமான பாதிப்பு இருக்கு. இந்த ரெண்டு நாடுகளும் இயற்கையை நோக்கி பின்னாடி திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். வேற வழி இல்லை. எது பிரச்சனையோ பிரச்சனைக்கு செக்யூரிட்டி வேணும். செக்யூரிட்டி இல்லாமல் நீங்கள் பிரச்சனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இயற்கை சீற்றம்னு ஒரு பிரச்சனையா ஒரு காலத்துல வந்து கிழக்கு கடற்கரை பகுதி பூரா பனைமரம் இருந்துச்சு. கிழக்கு கடற்கரை பகுதி தூத்துக்குடியில இருந்து கல்கத்தா வரையிலையும் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அழிச்சிருக்கமா? மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னா என்ன நினைச்சீங்க? மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தாங்க உங்க கிளைமேட் சேஞ்ச கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பெரிய வெப்பன். வறண்ட காத்து வருதுன்னு வைங்க, மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அடுத்து இருந்துச்சுன்னா உள்ள வருமா? மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கட்டைன் ஒரு ஒரு விண்ட் ஒரு வந்து வாட்டர் அண்ட் விண்ட் கட்டைன் அது அது அப்படியே தடுத்து நிப்பாட்டுது. ஏன் நமக்கு கிழக்க மட்டும் வெப்பமா இருக்குது மேற்கு இல்லையே? மேற்கு நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, அதுல இருக்கிற இயற்கை வந்து அவ்வளவு இருக்குது. மேற்கு இருந்து நமக்கு வந்து அதிகமா நமக்கு வறண்ட காத்து வராது, சரியா? அப்படிங்கும் போது அது வந்து நமக்கு வந்து மேற்கு பகுதி வந்து நிற்கிது, கிழக்கு பகுதி மட்டும் வந்து நமக்கு அந்த மாதிரி இல்லை. இதை நமக்கு நேர்ச்சலா இயற்கை அரணா இருந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நம்ம அழிச்சிட்டோம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்டுக்கு இன்னொரு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த தசாதாரம் படத்துல ஒரு ஒரு போட்டை ஓட்டிட்டு போய் நேரம் கடல்ல கொண்டு அவனை தள்ளுவான்ல, இதுதாங்க பழைய தமிழ்நாடு. அவ்வளவு பூரா அதுக்கு வந்து வழுக்க மரத்துல போட்டு செய்வாங்க, அது சேத்துல ஓடும். இந்த கிழக்கு கடற்கரை பகுதி ஊரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணை வந்து கிளே லோம் சாயில் இருக்கு. இது வந்து சதுப்புள்ள காடுகளுக்கு ஏத்த மண். ஆனால் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அழிக்க முடியுதோ
அழிச்சிட்டோம்.
அப்ப நமக்கு வந்து இந்த வறண்ட காற்றை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய செக்யூரிட்டியை நம்ம இழந்துட்டோம். அப்ப என்ன பண்ண முடியும்? காற்று வந்து வறண்டு போக தெரியும். இந்த இந்த இது வந்து இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ஸ் நாட் ஓன்லி ஏர் கர்டைன், இது வந்து ஒரு விண்ட் ஒரு வாட்டர் கர்டைன் கூட. இது என்ன பண்ணுன்னா கடல் தண்ணியை வந்து நிலத்துக்குள்ள போக விடாம பாதுகாத்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அது நடந்துருச்சு. கடல்ல இருந்து 50 கிலோமீட்டர் கழிச்சு தண்ணியை வந்து கடல் தண்ணி மாதிரி இருக்குது உப்பு. கீழே கடல் தண்ணி சீப்பேஜ் ஆகி உள்ள வருது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? மன்னார்குடியில ஒரு லேண்டு 100 ஏக்கர் ஒரு கம்பெனி வாங்குது, போய் சாயில டெஸ்ட் பண்ணி பார்த்தா 8.9 pH, வாட்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா மோசம், கடல் தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சுங்கிறது டவுட் எனக்கு வந்தாச்சு. 50 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர்ல எப்படி இப்படி ஒரு சேஞ்சஸ்? கிழக்கு கடற்கரை பகுதி நமக்கு ரொம்ப ஆபத்தானது, நம்ம அதை பத்தி கவலையே படாம இருக்கணும். அதுல இருக்கிற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் திருப்பி கிரியேட் பண்ணணும். பண்ணிட்டா சுனாமியே வந்திருக்காது. பழைய ஏன் ஆலி பேரலைன்னு ஒரு பேர் தமிழ்ல வச்சிருக்கோம்ல, அதை வந்து அவன் பார்க்காம வச்சிருப்பானா? பழைய நமக்கு வரலாறுல தெரியாம இருக்கலாம், ஏன்னா நம்ம காகிதம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வரலாறை வந்து உண்மை நம்புறோம். அதுக்கு முன்னாடி எதுவும் நடக்காமல இருந்திருக்கோம். ஆலி பேரலைன்னு ஒரு பேர் வச்சிருக்கானா? அப்போ வந்திருக்கத்தான் வரப்போய் தானே அந்த பேர்
வச்சிருப்பான்.
அப்ப அதை எப்படி அவன் தடுத்தான்? அதுல இருந்து எப்படி அவன் தப்பிச்சிருக்காங்க? அந்த பகுதியில் பூரா இருந்துச்சு பனைமரம். எங்கிருந்து இந்த பக்கம் வந்து நீங்க பர்மாலேருந்து அப்படியே தூத்துக்குடி வரையிலையும் அந்த பார்ட், இந்த எஸ் மாதிரி இருக்க இந்த பெண்ட் இருக்குல்ல, இது நமக்கு முக்கியமான பகுதி. இதை வந்து நம்ம இழந்துட்டோம்
இழந்துட்டோம்.
இதனாலதான் நம்ம கிளைமேட் சேஞ்சில் இவ்வளோ கஷ்டப்படுறோம். இதேதான் ஆப்பிரிக்காக்காரனும்
பண்ணான்.
அவனை இஷ்டத்துக்கு மரத்தை வெட்டி ஒரு நாள் வித்துட்டானுங்க. பண தேவையா மரத்தை வெட்டி வித்துட்டானுங்க, வறண்டு போச்சு. நம்மளும் அதே தான் செஞ்சிருக்கோம். நம்ம மரத்தை வெட்டி வைக்கலை, நம்ம வேற வேற தொழிற்சாலைகளுக்கும் அதுக்கும் இதுக்கும் சாலைகள் போக்குவரத்து சாலைகள் விஸ்தீரணமும் அப்படி இப்படின்னு சொல்லி இயற்கை எந்த அளவுக்கு வந்து கேர் பண்ணிக்காம இருந்துக்கமும் செஞ்சுருக்கோம். இப்போ நமக்கு ஒரு காலத்தில் இங்கேருந்து அங்கே வரைக்கணும் பர்மா வரையிலே பனைமரங்கள் வந்து நின்று, சதுப்புள்ள காடுகளில் பனைமரங்கள் நின்று, அந்த பனைமரங்கள் வந்து விண்டோதை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற புல்வெளிலேருந்து காடுகள்லேருந்து இது எல்லாமே வந்து பெரிய ஒரு வறட்சியை தடுத்துட்டு இருந்துச்சு. சரி, இது எப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஆறுகள் பூரா காஞ்சி போற காரணம், அதுவும் கிளைமேட் சேஞ்சில் ஒரு ஒரு பார்ட் தானே. அதுக்கு காரணம் தேயிலை. தேயிலை வந்து ஒரு ஒரு அழிவுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு நம்ப முடியுதா? நமக்கு தேயிலை எவ்வளோ வருஷம் ஆச்சு?
தேயிலை
இன்ட்ரோடியூஸ் ஆகி வரை 270 வருஷம். 270 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தேயிலை கிடையாது.
தேயிலை கிடையாது.
270 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட உற்சாக பண்ணனா காஃபி, நம்மளோட
காஃபி கர்மோடுக்கு தான்
தே. நம்ம உற்சாக பண்ண நம்ம தேயிலை கிடையாது,
தேயிலை காஃபி தான் நம்ம கிடையாது.
நம்ம உற்சாக பண்ண என்ன தெரியுமா? டீக்கு பதிலாக எலுமிச்சை இலை, நவா மரத்து பட்டை, நாவல் மரத்து பட்டை, அடுத்து வந்து இது நன்னாரி வேர், அதுக்கப்புறம் வந்து வெல்லம், இதுதான் நம்ம டீ. டீ அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃப்ரீயாக டீ போட்டு எல்லாரையும் குடிக்க வச்சான். ரோட்டில் அங்கங்கே வந்து ஃப்ரீயாக வந்து டீயை வந்து கொடுத்து டீயை
பழக்கினான்.
இந்த டீயை பழக்கினது மூலமாக என்ன செஞ்சால், நம்ம டீ எங்கே விளையும்? மலையோட உச்சியில்
விளைஞ்சில.
இந்த மலையோட உச்சியில் வந்து பனி விழுந்துச்சுல. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை பனிமலை இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆறு இருக்குதே. இந்த ஆற்றுக்கு தண்ணி எப்படி கிடச்சிது? வருஷம் முழுக்க மழை பெய்யுது, தண்ணி வந்துட்டுருக்குல. எப்படி வந்துட்டு இருந்துச்சுன்னா, இந்த நதிகளில் இந்த இடங்களில் பூரா இந்த மேலே புல்மேடுகள் இருந்துச்சு. இந்த புல்மேடுகள் வந்து பனி விழுதுல கிடைக்கிற பனி இருக்குல்ல, அந்த பனியை பிடிச்சி வச்சு அதை தண்ணியை மாத்துச்சு. இப்போ நம்ம தேயிலையை போட்டு அழிச்சிட்டோம். நம்ம ஊரில் ராஜபாளையத்தில் முடங்கியார் நாசமாக போன காரணம் என்ன தெரியுமா? மேகமலையில் தேயிலை வந்தது.
மேகமலை,
ஆமாம், மேகமலை தண்ணி தான் நமக்கு வரணும். மேகமலையில வந்து தேயிலை போட்டு அந்த இயற்கையை அழிச்சு போட்டாங்க. தண்ணி வந்து ஸ்டோரேஜ் இல்லை, எப்படி தண்ணி ஆற்றுல வரும்? உனக்கு நம்ம தண்ணியில் போச்சு. எதோ மழை வெஞ்சா கிடைக்குது, ஏதோ இயற்கையில வந்து நமக்கு வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு சில இடங்களில் கப்பு மாதிரி இருக்கும், மடிப்பு மலை. அது பிண்ட மலைன்னா அப்படியே கோலமாக இருக்குது, அப்படியே தூக்கி உருண்டையாக இருக்குது. நம்ம இது மடிப்பு மலை. அப்போ வந்து காட்ஸ் மடிப்பு மலைனா காட்ஸ்னு சொல்றது. இது நமக்கு வந்து நமக்கு வர்ற காத்த நமக்கு அப்படியே ஒரு கப்பு மாதிரி தாங்கி அப்படியே அங்கே மலையை பெய வச்சு கொடுக்குது. இதனால இந்த இடத்துல மழை கிடைக்குது, நம்மளா நம்ம போல ஓடுது. இதே தான் கோயம்புத்தூருக்கும். சிறுவாணி வந்து ஒரு கப்பு கிடைக்கிற காத்த அப்படியே பிடிச்சி பெய வச்சிருது. இப்படி இல்லாத இடங்கள் வந்து முந்தல்கள், இப்படி இருக்கும் மலை, இது முந்தல், இது கப்பு, இப்போ மடிப்பு. இப்படி இருக்கிற இடங்களில் இந்த மலையோட உச்சிகளில் இந்த இருந்த அந்த ஜெல் கிராஸை வந்து மலிச்சிட்டோம்.
இப்போ நம்ம சக்தி அக்ரி கிளினிக் தலைமை அறிவியல் அலுவலர் பாலசுப்ரமணியன் அவர்களின் கலந்துரையாடலை நேயர்கள் அதை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை 75 50 31 24 44 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.